அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. மார்ச் மாதம் 15 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
பிரேத பரிசோதனை இதுன்றது நடந்திருக்கு, அதுல வந்து அவங்க நியாயமா நடந்துகிட்டாங்களா என்ன இதுன்றது வந்து எங்களுக்கு தெரியல.
இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல் மரணங்கள் குறித்து மாகாண சுகாதார அமைச்சரின் பேட்டி.
இந்த மழை விட்டு பெய்கின்ற ஒரு காரணத்தினால் இது இந்த டெங்கு நிலம்பு அதிகரிக்கின்ற நிலைமைதான் அங்கு கூறியிருக்கோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தின் நடவடிக்கைகளை நாசிகளுடன் ஒப்பிட்டதற்காக துருக்கியின் மீது ஐரோப்பிய ஒன்றிய உயர் அதிகாரிகள் கடும் கண்டனங்களை தொடுத்துள்ளனர். துருக்கி அமைச்சர்கள் பேரணிகளை நடத்துவது தடுக்கப்பட்ட ரோட்டர்டாமில் நாசிசத்தை கண்டவர்கள் யதார்த்த சூழலோடு தொடர்பு அற்றவர்கள் என ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியுள்ள நிலையில் ஐரோப்பாவில் அரசிற்கு எதிரான இயக்கங்களான எதிர்ப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான முதல் அளவீடாக இது பார்க்கப்படுகிறது. கிரீட் பில்டர்ஸ் தலைமையிலான ஐரோப்பா எதிர்ப்பு, இஸ்லாம் எதிர்ப்பு, சுதந்திர கட்சி உட்பட பல கட்சிகள் அடுத்த நாடாளுமன்றத்தில் பெரிய கட்சிகளாக வர வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கிரீட் பில்டர்ஸ் உடன் கூட்டணிக்காக பேச மாட்டோம் என்று மற்ற அரசியல் தலைவர்கள் கூறுகின்றனர். மத்திய வலது கட்சியான விவிடி கட்சியைச் சேர்ந்த தற்போதைய பிரதமர் மார்க் ரூட்டர்ட் தவறான ஜனரஞ்சக அறிவிப்புகள் நிலைமையை மோசமாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் கிழக்கு பகுதியில் பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் பகுதிகளிலிருந்து சரக்குகள் வரவும் செல்லவும் தடை விதிக்கப் போவதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது.
Тому зараз сьогодні пропоную Раді національної безпеки і оборони України.
ஒரு வார காலமாக முன்னாள் யுக்ரைன் படையினர் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் போர் முனைகளை கடந்து செல்லும் நிலக்கரி ரயில்களை மறிப்பதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரஷ்ய ஆதரவு பிரிவினையாளர்கள் தாங்கள் கைப்பற்றிய வர்த்தக நிறுவனங்களை திருப்பிக் கொடுக்கும் வரை இந்த தடை தொடரும் என யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது பிரிவினையாளர்களின் போக்கை ஊக்குவிப்பதாக உள்ளது என ஜெர்மனி இந்த முடிவை குறித்து விமர்சித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள முக்கிய நீதிமன்றத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதாக சிரியாவின் அரசு செய்தி முகமை தெரிவிக்கிறது. நகரின் மத்திய பகுதியில் நீதிமன்றத்திற்கு செல்லும் வாயிலில் போலீசார் தற்கொலை குண்டு தாக்குதல்தாரியை தடுத்து நிறுத்தியவுடன் அவர் குண்டை வெடிக்கச் செய்தார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் கூட்டம் நிறைந்திருந்ததாக சட்ட அதிகாரி ஒருவர் சிரியா தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு உணவகம் ஒன்றில் இரண்டாவது தற்கொலை குண்டு வெடித்ததில் பலர் உயிரிழந்தனர். மோதல் தொடரும் ஈராக் நகரான மொசூலில் குறைந்தது 3 வாரங்களில் நகரின் மேற்கு பகுதியிலிருந்து சுமார் 100,000 பேர் நகரை விட்டு சென்று விட்டதாக குடியேறிகளுக்கான சர்வதேச நிறுவனம் தெரிவிக்கிறது. கடந்த மாதம் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பினரிடமிருந்து அப்பகுதியை மீண்டும் கைப்பற்ற முக்கிய தாக்குதல்களை ஈராக் பாதுகாப்பு படைகள் தொடங்கினர். டைக்ரிஸ் நதியின் மற்றொரு முக்கிய பாலத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டதாக மத்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். 2014 ஆண்டு ஐஎஸ் தலைவர் கலிஃபேட் எனப்படும் இஸ்லாமிய ராஜ்யத்தை அறிவித்த மசூதியை நோக்கி படைகள் முன்னேறிக் கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை அடுத்து காலியான சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக மற்றும் திமுக கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து காலியான சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவைத் தொகுதியின் இடைத்தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளராக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திமுக வேட்பாளராக என் மருது கணேஷ் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று காலையில் அதிமுகவின் தலைமையகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்தார். இதற்கு பிறகு பேசிய தினகரன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரின் ஆதரவையும் தங்களுக்கு கோருவதாக தெரிவித்தார்.
ஏற்கனவே அம்மா அவர்கள் அந்த தொகுதியிலே நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி தருவதுதான் வருகின்ற 4 ஆண்டுகளிலே எங்களது தலையாய பணியாக இருக்கும். நான் அழைப்பு விடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக, தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி ஆகிய இயக்கங்கள்.
ஆனால் டிடிவி தினகரனுக்கு ஆதரவளிக்க முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார். இரட்டை இலை என்பது தற்போது மோடியின் கையில் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் திமுகவின் சார்பில் அக்கட்சியின் பகுதிச் செயலாளரான மருது கணேஷ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக பிரபலமல்லாத மருது கணேஷ் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தான் பல ஆண்டுகாலமாக அக்கட்சியின் உறுப்பினராக இருந்து வருவதாக மருது கணேஷ் கூறியுள்ளார்.
நான் அதே தொகுதியில் 40 வருடமாக இருந்து வருகிறேன். மக்களுடன் இணைந்து திமுக கழகத்தின் சார்பில் பல அரிய பணிகளை, சமூக பணிகளை ஆற்றியுள்ளேன். அந்த பணிகள் ஆற்றியதும் தளபதி அவர்களின் உழைப்பும் என்னை நிச்சயம் வெற்றி பெற வைக்கும்.
ஏற்கனவே தேமுதிக வேட்பாளராக மதிவாணனும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் சார்பில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவும் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக அணியும் வேட்பாளரை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது.
முரளிதரன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். பன்னீர்செல்வம் பிபிசி தமிழிடம் பேசிய பேஸ்புக் நேரலையின் ஒரு பகுதி இது.
அதிமுக சட்டவிதிகளுக்கு மாறாக பொதுக்குழுவால் பொதுச் செயலாளராக வி கே சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக அணியில் இடம்பெற்றுள்ள எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் இன்று பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தி உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் முழு குழுவையும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து பிபிசி தமிழோசியிடம் பகிர்ந்து கொண்டார் ஓ பன்னீர்செல்வம்.
கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கழக சட்டவிதியில் இருக்கிறது. மாறாக கழகத்தினுடைய பொதுக்குழு ஒன்று கூடி நியமனம் செய்வது என்பது கழக சட்டவிதிக்கு புறம்பானது. கழக சட்டவிதிக்கு புறம்பாக பொதுக்குழுவினால் நியமனம் செய்யப்பட்ட திருமதி வி கே சசிகலாவுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்திய தலைமை தேர்தலிடம் எங்களுடைய நியாயமான வாதத்தை எடுத்துவிட்டோம்
என்றார் பன்னீர்செல்வம். ஆனால் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அது தற்காலிக நியமனம் என்று அறிவிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுக சட்ட விதிகளின்படி தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியாது, அப்படி இருக்கும்போது தற்காலிக நியமனம் எப்படி செய்ய முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் அவ்வாறு தற்காலிகமாக சசிகலா நியமிக்கப்பட்ட போது அதில் நீங்களும் ஒரு பங்காளராக இருந்தீர்களே, அப்போது ஏன் அது குறித்து சொல்லவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அதற்கு பல காரணங்கள் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் என்ன காரணங்கள் என்பதை தெரிவிக்கவில்லை.
தங்கவேல். அடுத்ததாக, 2 தினங்களுக்கு முன் தற்கொலை செய்து இறந்து போனதாக கூறப்பட்ட புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முத்துகிருஷ்ணனின் நண்பர் விஜய் அமிர்தராஜிடம் கேட்டேன்.
தற்சமயம் வந்து எங்களோட நிபந்தனைகள் படி அந்த 3 மருத்துவர் குழுல வந்து எங்கள் சார்பா வந்து 2 பேர் இருக்கணும்ன்றதான் எங்களோட நிபந்தனையா இருந்தது. ஆனா எய்ம்ஸோட அவங்களோட ப்ரொவிஷன் படி அந்த மருத்துவர் குழுல வந்து நாங்க சொன்ன அந்த 2 பேர் இருக்க அவங்களோட அந்த ப்ரொவிஷன்ல அந்த மாதிரியான ரூல்ஸ் கிடையாது அப்படின்றதுனால அவங்க அந்த 5 பேர் மருத்துவர் குழுக்கே வந்து நாங்க இது போனோம். ஆனா அந்த இதுல வந்து தலித் வகுப்பை சார்ந்தவரும், பழங்குடி வகுப்பை சார்ந்தவரும், பிற்படுத்தப்பட்டவர்கள் வகுப்பை சார்ந்தவரும், மற்ற 2 வகுப்பை சார்ந்தவரும் இருப்பாங்க அப்படின்றது வந்து எய்ம்ஸோட மருத்துவத்துறை தலைவர் குப்தா அவர்கள் மூலமா அது வந்து தெரிய வந்தது.
இப்ப இந்த பிரேத பரிசோதனை நடந்தப்ப வீடியோ கான்பரன்சிங் மூலமா அது பதிவு செய்யப்பட்டதா, அவங்க அப்பா வந்து நேரடியாக அதை பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டாரா?
பிரேத பரிசோதனை வந்து தகப்பனாரோட வேண்டுகோள் படி அது வந்து வீடியோ கொடுத்தப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு பிரேத பரிசோதனையோட அறிக்கையை வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வழங்கல. எங்களுக்கு வந்து பிரேத பரிசோதனை இதுன்றது நடந்திருக்கு சரிங்களா. அதுல வந்து அவங்க நியாயமா நடந்துகிட்டாங்களா என்ன இதுன்றது வந்து எங்களுக்கு தெரியல சரிங்களா. இன்னும் வந்து எங்களுக்கு வந்து பிரேத பரிசோதனைக்கான அறிக்கையும் வந்து எங்களுக்கு வந்து தரல. இதெல்லாம் பிரேத பரிசோதனை முடிந்து முத்துகிருஷ்ணனோட உடலை வந்து சென்னைக்கு கொண்டு போறதுக்காக ஏற்பாடுகள் நடந்திருக்கு.
மறைந்த மாணவர் முத்துகிருஷ்ணனின் நண்பர் விஜய் அமிர்தராஜ். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவியிலிருந்து சஷாங்க் மனோகர் விலகியுள்ளார். இதுகுறித்து விளையாட்டுத்துறை எழுத்தாளர் சங்கரிடம் கேட்டார் சிவகுமார்.
இது ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் தான் சார் இருக்கு. அவருடைய டென்யூர்னு பார்த்தா இன்னும் 2 வருடங்கள் இருக்கிறப்ப இவ்வளவு சீக்கிரமா அவர் வந்து விலகியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு.
சரி, அதே சமயத்துல வந்து அவர் பதவி விலகியதற்கான காரணத்தை குறிப்பிடும் போது தனிப்பட்ட காரணங்களால் விலகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு முன்ன கூட ஒரு வரியும் சேர்த்து சொல்றாரு, பாரபட்சமின்றியும் நியாயமாகவும் நடந்து கொள்ள முயற்சித்தேன் அப்படின்னு. இத கூடுதலா சொல்றதுனால அவர் வந்து நேர்மையாவும் பாரபட்சமாகவும் நடக்க தடை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு உண்டா?
இல்லங்க, இப்ப அவர் கூறியிருக்கிறத வச்சு பார்த்தா அத அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு உள்ள வந்து ஏதாவது வேற அர்த்தங்கள் கூட இருக்கலாம். அவர் இன்னும் வந்து தான் ரிசைன் பண்ணதுக்கான தெளிவான காரணங்கள் ஏதாவது இருக்கா, இல்ல அவர் அவரோட பதவியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டதா, அதை பத்தின தகவல் எதுவும் வெளியில வரல. ICC பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்க வரைக்கும் இது பர்சனல் ரீசனா இல்ல வந்து அதுக்கும் மேற்பட்டு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத நமக்கு இன்னும் சரியா தெரியல. இன்னும் வந்து அவர் எது ஏன் பதவி விலகினாருங்கிற ரீசன் நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் நம்ம தெளிவா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு புரியும்.
சரி, அவர் வந்து இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அப்படி இருக்கிற இந்த 3 வலிமையான போர்டுகளுடைய அதிகாரத்தை வந்து குறைக்கவும் ICCல வேறு சில சீர்திருத்தங்களை கொண்டு வரவும் முயற்சித்தாரு. இது வந்து ஒருவேளை அவர் பதவி விலகலுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குமா?
இது வந்து ஒரு யூகம் தான், இதை பத்தி நாம முழுமையா சொல்லிட முடியாது. இப்ப இந்தியா கூட ஸ்ரீலங்கா, ஜிம்பாவே, பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் வந்து ஒற்றுமையா தான் இருந்தது. அவரும் அவங்களோட ஆதரவு வந்து சசாங்க் மாணவருக்கு கிடைச்சது. அதே சமயத்துல இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட இன்ஃபுளுயன்ஸ் எவ்வளவு தூரம் இருந்ததுங்கறத வந்து நம்ம சரியா நம்மளால சொல்ல முடியாது. அவங்களால ஏதாவது குறுக்கீடு இருந்ததா, அவங்களால வந்து ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியலையா அப்படிங்கறது வந்து நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
விளையாட்டுத்துறை எழுத்தாளர் சங்கர். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேசத்தில் தீவிரமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சு கூறுகின்றது. இது தொடர்பாக அமைச்சர் ALM நசீரை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
ஏற்கனவே நடவடிக்கை எடுத்த போதிலும் கிண்ணியா பிரதேசங்களில் இந்த மழை விட்டு விட்டு பெய்கின்ற ஒரு காரணத்தினால் இது இந்த டெங்கு நிலம்பு அதிகரிக்கின்ற நிலைமைதான் அங்கு கூடியிருக்கிறது. கிணறுகள் இருந்து ஒரு சிலர்கள் வீட்டிலே கூரை சீடிகளில் தண்ணிகள், சுத்தமான தண்ணிகள் தங்கியிருந்து டெங்குகள் உருவாக்கப்பட்டு முட்டைகள் விடப்பட்டு அதிகரிக்கின்ற நிலைமைதான் அங்கு கூடியிருக்கிறது. இதைவிட நேற்று தொடக்கம் இன்று வரை அதிக கவனம் செலுத்தி அதை சுத்தம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். சுகாதார அமைச்சும் அமைச்சினுடைய உயர் அதிகாரிகளும் அதிகாரிகளும் இருக்கின்ற சுகாதார பரிசோதகர்களும் மாத்திரம் இது செய்ய முடியாது. பொதுமக்கள் சுகாதார அமைச்சோடு இணைந்து செயற்படுகின்ற போதுதான் டெங்கு நோயை நாங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை செய்யலாம். இதில் விசேடமாக பொதுமக்களினுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும்.
டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த எத்தகைய நடவடிக்கைகள் அந்த பிரதேசத்தில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன?
உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கின்ற ஆளாணிகள், அதே போன்று ஆர்மி, நேவி, ஏர் போர்சஸ் போன்ற பிரிவுகளை உள்ளடக்கி சுகாதார பிரிவில் இருக்கியர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தற்போது எல்லா பிரதேசங்களிலும் அதிக கூடிய கவனம் செலுத்தி அதிக கூடிய டெங்கு நோய் என்று அடையாளப்பட்ட விடயத்தில் நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு பாரியம் சுத்தம் செய்கின்ற நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம்.
இதுவரை 13 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுமா?
அதை பற்றி இன்னைக்கு யோசிக்கலாம். தற்போது இந்த நோயிலிருந்து எப்படி நாங்கள் காப்பாற்றலாம் முன்னோக்கி போகின்றோம். மற்ற ஏனைய கொடுப்பனர்கள் இல்லாட்டி இவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு வழங்க வேண்டும் என்றால் எங்களுடைய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறார், மாகாணத்தினுடைய ஆளுநர் இருக்கிறார், மாகாணத்தினுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி பேசி ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த சர்வீஸோட சுகாஸ்த திட்டமாக இதனை கொண்டு செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். 18 சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றோம்
என்றார் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ALMOHAMMED நசீர்.
ஆர் உதயகுமார் வழங்கிய பேட்டியது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.